பதினாறாவது திருச்சபை விரிவாக்க இயக்கம் தெய்வீக திட்டம். தம் மக்கள் ஒரே பகுதியில் பெரிய குடியிருப்பாக குடியமர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமல்ல. கிறிஸ்துவின் சீடர்கள் பூமியில் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். உலகத்திலுள்ள இருளின் ஊடே பிரகாசிக்கிற விளக்குகளாக கிராமங்கள், சிறுநகரங்கள், பெருநகரங்கள் என தேசம் முழுவதிலும் அவர்கள் பரவி செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாகும். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குடியேற வேண்டும். குறைவான எண்ணிக்கையும் செல்வாக்குமுடைய இடங்களிலிருந்து புறப்பட்டு அநேகராக ஒரே இடத்தில் குவிய வேண்டும் என்பது தவறு. உங்கள் மூலம் தேவன் வெளிச்சம் கொடுக்க விரும்புகிற இடங்களிலிருந்து உங்கள் செல்வாக்கை விலக்குவது ஆகும். 2:21 T 633. கிறிஸ்துவின் திருச்சபை நம் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றியிருந்தால் மரண இருளின் பகுதிகளிலும் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் வீசப்பட்டிருக்கும். ஒரே இடத்தில் கூட்டமாக கூடி பொறுப்பையும் சிலுவை சுமத்தலையும் தவிர்ப்பதற்கு பதிலாக திருச்சபையின் அங்கத்தினர்கள் சகல பகுதிகளுக்கும் பரவிச் சென்று கிறிஸ்துவின் ஒளி தங்களிலிருந்து பிரகாசிக்கச் செய்து ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக அவர் செய்தது போல கிரியை செய்திருக்க வேண்டும். அப்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் விரைவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கும்.
சகோதர சகோதரிகளே, ஏன் ஆலயத்தைச் சுற்றியே மொய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? காணாமல் போன ஆடு குறித்த ஓமையை வாசியுங்கள். மெய்யான மெய்ப்பர்கள் போல புறப்பட்டுச் செல்லுங்கள். பாவம் எனும் வனாந்தரத்தில் தொலைந்து போன ஒருவரை தேடுங்கள். அழிந்து போகிறவரை காப்பாற்றுங்கள். நம் திருச்சபைகளின் அங்கத்தினர்கள் இதுவரையிலும் துவவங்கியிருக்காத ஒரு பணியை செய்து முடிக்கலாம். வெறும் உலக ஆதாயத்திற்காக யாரும் புதிய இடங்களுக்கு மாறிச் செல்ல வேண்டாம். ஆனால் எங்கே பிழைப்புக்கான வழி இருக்கிறதோ, சத்தியத்தில் நன்கு உறுதிப்பட்ட ஒன்று அல்லது இரண்டு குடும்பத்தினர் அங்கே சென்று நற்செய்தியாளர்களாக பணியாற்றலாம். அவர்களுக்கு ஆத்துமாக்கள் மேல் அன்பும் ஆத்துமாக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய பாரமும் இருக்க வேண்டும். மற்றவர்களை சத்தியத்திற்குள் கொண்டு வருகிற விதத்தை தங்கள் ஆராய்ச்சியாக்க வேண்டும். அவர்கள் நம் வெளியீடுகளை விநியோகிக்கலாம். தங்கள் வீடுகளில் கூட்டங்கள் நடத்தலாம். அக்கம்பக்கத்தாரோடு நன்றாக பழகி கூட்டங்களுக்கு வரும்படி அவர்களை அழைக்கலாம். இவ்வாறு நற்கிரியைகளில் தங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி செய்யலாம்.
தங்கள் இருப்பிடத்தை மாற்ற விரும்புகிற சகோதரர்கள் தேவ மகிமை குறித்த தரிசனத்தை பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதையும், கிறிஸ்து தம் அருமையான ஜீவனையே கொடுத்த ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படுவதற்கு பயனுள்ளவர்களாக இருப்பது தங்களுடைய தனிப்பட்ட கடமையென்றும் உணர்கிறவர்களாக, அதிக வெளிச்சம் காணப்படாத அல்லது வெளிச்சமே சென்றிராத பகுதிகளுக்குச் செல்ல வேண்டும். அங்கே அவர்கள் தங்களது அனுபவத்தாலும் பிரயாசத்தாலும் மெய்யான சேவை செய்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கலாம். தேவனுடைய சாட்சிகள் தேசம் முழுவதிலும் பரவ வேண்டும். சத்தியத்தின் வெளிச்சம் இதுவரையிலும் சென்றிராத பகுதிகளில் ஊடுருவிச் செல்ல வேண்டும். சத்தியம் இதுவரை அறியப்படாத பகுதிகளில் அதன் கொடி ஏற்றப்பட வேண்டும். அதற்காக நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று சத்தியத்தின் கொடியை ஏற்றுகிற நற்செய்தியாளர்கள் தேவைப்படுகிறார்கள்.
சுயதியாக வைராக்கியத்தை எழுப்ப வேண்டுமா? குணத்தை விஸ்தாரமாக்கி பலப்படுத்த வேண்டுமா? பிறருக்கான பணியில் ஈடுபடுவதைப் போன்று இவற்றை சாதிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக் கொள்ளும் பலர் தன்னலத்திற்காக மட்டுமே திருச்சபையில் சேர விரும்புகிறார்கள். திருச்சபை ஐக்கியத்தையும் திருச்சபை ஆதரவையும் பெற்று அனுபவிக்க விரும்புகிறார்கள். பெரிய வசதியான சபைகளில் அங்கத்தினர்களாகிறார்கள். பிறருக்காக எதுவும் செய்யாவிட்டாலும் மன நிறைவோடு இருக்கிறார்கள். இவ்வாறு இருப்பதால் மிக அருமையான ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்காதபடி செய்துவிடுகிறார்கள். சுயமகிழ்ச்சிக்கும் இலகுவான போக்கிற்குமான பழக்க வழக்கங்களை தியாகம் செய்வதால் அநேகர் அதிக நன்மைகளை பெற முடியும். கிறிஸ்தவ ஊழியத்தில் தாங்கள் அதிகமாக பிரயாசப்பட வேண்டிய இடத்திற்குச் செல்ல வேண்டும். அப்போது பொறுப்புகளை ஏற்று செயல்பட கற்றுக்கொள்ளலாம்.
அமெரிக்காவில் சத்தியம் ஒருபோதும் அறிவிக்கப்படாத, சத்தியத்தின் கொடி ஒருபோதும் ஏற்றப்படாத இடங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இப்போது அறுவடை கணத்திற்குள் செல்ல வேண்டிய ஆயிரக்கணக்கானோர் ஆவிக்குரிய வாழ்வில் எதுவும் செய்யாமலிருக்கிறார்கள். அதனால் பரலோகத்தை நோக்கி நொண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கிறிஸ்தவர்கள்தானா என்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு உயிருள்ள உறவு
அவர்களுக்கு தேவை. அப்படியிருந்தால் அவர்களைப் பற்றி நீங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் என்று சொல்லப்படும். பலரிடம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களை யாராவது திராட்சை தோட்டத்திற்கு சுமந்து சென்று வேலை செய்ய வைக்க வேண்டுமென்று காத்திருக்கிறீர்கள், அல்லது திராட்சை தோட்டத்தை உங்களிடம் கொண்டு வந்து உங்கள் வேலைப்பழுவை குறைக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்கள், நீங்கள் காத்திருப்பது வீண். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் பயிர் விளைந்து அறுப்புக்கு ஆயத்தமாக இருப்பதை கண்டுகொள்ளலாம். அருகிலும் தொலைவிலும் செய்ய வேண்டிய வேலை இருப்பதை காணலாம். நியாயத்தீர்ப்பில் எத்தனை பேரிடம் கிறிஸ்து உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லப் போகிறார். தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருப்பதாகச் சொல்கிறவர்கள் கூட்டமாக ஒரே இடத்தில் குடியேறி ஆலயத்துக்குச் சென்று தாங்கள் எதுவுமே செய்யாமலிருந்தும் தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நன்மையாக சபை பலப்படுகிற அளவுக்கும் எதுவும் சபையில் பிரசங்கிக்கப்படவில்லை என்று அதிருப்தியடைகிறார்கள்.
முடிவு நெருங்கி வருவதை பார்க்கும் தூதர்கள் இதை குறித்து என்ன நினைப்பார்களென யோசித்து பார்க்கிறேன்.
சத்தியம் அறிவிக்கப்படாத இடங்கள் அல்லது அதிக வெளிச்சம் பெறாத இடங்களுக்கு நீங்கள் குடிபெயரும்போது அங்கு லௌகீக பொருளாதார வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அவர்களை இரட்சிக்க இயேசு எவ்வாறு செயல்பட்டாரோ அவ்வாறுதானே அவர்களும் செயல்படுகிறார்கள்.
அயல் நாடுகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கும் சத்தியத்தைக் கொண்டு செல்வதற்கு நற்செய்தி ஊழியம் அவசியம் என்பதைக் காண்கிறோம். ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக எந்த முயற்சிகளும் எடுக்கப்படாத பெருநகரங்களும் சிறுநகரங்களும் நம்மை சுற்றிலும் உள்ளன. கிறிஸ்துவின் கொடியை ஏற்ற வேண்டும். வெளிச்சம் குறித்த அறிவே இல்லாதவர்களுக்கு தங்களுடைய பாணியில் அல்ல, தேவனுடைய பாணியில் வெளிச்சத்தை கொண்டுவர தாழ்மையோடு செயல்பட வேண்டும். அந்த வேலையைச் செய்வதற்காக தற்கால சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த நகரங்களிலும் கிராமங்களிலும் ஏன் குடியேறக்கூடாது? நம்மிடமுள்ள தூதை பற்றிய உணர்வு மெய்யாகவே சபையில் காணப்பட்டால், கிறிஸ்து எந்த ஆத்துமாக்களுக்காக மரித்தாரோ அந்த ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக ஊழியம் செய்ய களங்களுக்குச் செல்வார்கள். நியமன போதகர்களாக அல்லாத சிலர் தேவனுடைய உடன் வேலையாட்களாக திருச்சபைகளை சந்திப்பார்கள். அழிந்து போகிற நிலையிலிருக்கும் விஷயங்களை பலப்படுத்த முயல்வார்கள். சுயாதீன ஊழியர்கள் சிறு நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் ஒதுக்குப்புறமான பகுதிகளுக்கும் சென்று தேவன் தங்களுக்கு அருளின வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கச் செய்வார்கள். நீங்கள் சந்திக்கிற சிலர் மாறக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவைப் போல நீங்கள் செயல்படுவீர்படுவீர்களா? அவருடைய ஆவியை பெற்றவர்களாக போதனையாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் ஏற்படுத்துகிற தாக்கமானது நீதிக்கும் சத்தியத்திற்கும் ஆதாரமானவருடைய நன்மைகளை எடுத்துக்காட்டுமா? இதுதான் கேள்வி.
சத்தியம் அறிவிக்கப்படாத இடங்களில் நற்செய்தி ஊழியத்தில் பழக்கப்பட்ட சகோதரர்கள் ஓர் அறை அல்லது கூடுவதற்கு வசதியான ஏதாவது இடத்தை வாடகைக்கு எடுத்து வாஞ்சியுள்ள அனைவரையும் அங்கே கூட்டி சத்தியத்தை போதிக்கலாம். பிரசங்கம் செய்ய வேண்டியதில்லை. வேதாகமத்தை எடுத்து தேவனை தம் வார்த்தையிலிருந்து நேரடியாக பேச அனுமதிப்பார்களாக. சிலர் மட்டுமே கலந்து கொண்டால் ஆராவாரமில்லாமல் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று வேத பகுதிகளை வாசிக்கலாம். எளிய சுவிசேஷ சத்தியத்தை வாசித்து விளக்கம் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து பாடல் பாடி ஜெபிக்கலாம்.
ஆபிரகாம் ஒரு நல்ல முன்னுதாரணம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை இலகுவானது அல்ல. அவனிடம் கேட்கப்பட்ட தியாகம் சிறியதும் அல்ல. தேசத்தோடும் உற்றார் உறவினரோடும் குடும்பத்தோடும் அவனை கட்டுகிற பலமான கட்டுகள் இருந்தன. என்றாலும் அழைப்பிற்கு கீழ்ப்படிய தயங்கவில்லை. வாக்குத்தத்த தேசத்தின் மண் செழிப்பானதா? தட்பவெப்பம் ஆரோக்கியமானதா? மனதுக்கு உகந்த சூழலையும் செல்வம் சேர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் கொடுக்குமா என்று அத்தேசத்தை குறித்து எந்த கேள்வியும் அவனிடம் எழவில்லை. தேவன் பேசியிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரன் கீழ்ப்படிய வேண்டும். அவன் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதுதான் பூமியிலே அவனுக்கு மிக மகிழ்ச்சியான இடம்.
அநேகர் இன்றும் ஆபிரகாமைப் போல் சோதிக்கப்படுகிறார்கள். பரலோகத்திலிருந்து நேரடியாக தேவன் அவர்களிடம் பேசுவதில்லை, ஆனால் தமது வார்த்தைகளின் போதனைகளாலும் தம் வழிநடத்துதலின் சம்பவங்களினாலும் அவர்களை அழைக்கிறார்.
செல்வத்தையும் புகழையும் வாரி வழங்கும் போல தெரிகிற தொழிலை விட்டுவிடச் சொல்லலாம். இன்பமானதும் லாபமானது மான தொடர்புகளை விட்டுவிடச் சொல்லலாம். இனத்தாரிடமிருந்து பிரிந்து செல்லச் சொல்லலாம். சுயமறுப்பும் இன்னல்களும் தியாகமும் மட்டுமே இருப்பதாக தோன்றும் பாதையில் நுழையச் சொல்லலாம். செய்யும்படியான வேலை ஒன்றை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அவ்வேலையை நிறைவேற்ற அவசியமான பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சொகுசு வாழ்வு அதை தடை செய்யலாம். உற்றார் உறவினரின் செல்வாக்கும் அதை தடை செய்யலாம். மனித செல்வாக்கு உதவிகளை உதறிகளை உதறிவிட்டு வரும்படி அழைக்கிறார். தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காக அவர் உதவி தேவைப்படுவதை உணர்ந்து அவரை மாத்திரம் சார்ந்திருக்க அவர்களை வழி நடத்துகிறார். பிடித்தமான திட்டங்களையும் பரிச்சயமான தோழமைகளையும் தேவனுடைய அழைப்பிற்காக விட்டுவிட ஆயத்தமாக இருப்பவர் யார்? கிறிஸ்துவிற்காக தனது நஷ்டங்களை லாபமாக எண்ணி உறுதியோடும் முழு மனதோடும் ஊழியத்தை செய்து புதிய கடமைகளை ஏற்றுக்கொண்டு செந்திராத இடங்களுக்குச் செல்லக்கூடியவர் யார்? இப்படிச் செய்கிறவர் ஆபிரகாமின் விசுவாசமுடையவர். இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லாத மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை அவர் பெறுவார். நீ இங்கு என்ன செய்கிறாய்?
உண்மையும் உத்தமுமானவர்களின் அயராத சேவையைச் சார்ந்து நடப்பவை ஏராளம். எனவேதான் கீழ்ப்படிவோர் மூலமாக நிறைவேற வேண்டிய தேவ நோக்கத்தை தகர்த்து போட தன்னால் இயன்ற எல்லா வழிகளிலும் சாத்தான் முமியென்று வருகிறான். தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்தமான உன்னத நோக்கத்தை காண முடியாதவர்களாய் சிலரை மாற்றி இவ்வாழ்வின் சிற்றின்பங்களினால் திருப்தியடையச் செய்கிறான். இலகுவான வாழ்வை தேடி அவர்களை ஓட வைக்கிறான். அல்லது நன்மை செய்யக்கூடிய இடத்திலிருந்து உலக ஆதாயத்தை நாடி ஓடச் செய்கிறான். வேறு சிலருக்கு உபத்திரவம் அல்லது எதிர்ப்பை தந்து அதைரியப்படுத்தி தங்கள் கடமையை விட்டு ஓடச் செய்கிறான். அப்படிப்பட்ட அனைவரையும் உருக்கமான இரக்கத்தோடே பரலோகம் உற்று நோக்குகிறது. பேசவிடாமல் ஆத்துமாக்களின் எதிரி தடுத்துள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளையிடமும் இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற கேள்வியை தேவன் கேட்கிறார். உலகம் முழுவதற்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தரி நாளுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துமாறு நான் உனக்கு கட்டளையிட்டேன். நீ இங்கு என்ன செய்கிறாய்? இங்கு உன்னை அனுப்பியது யார் என்று தேவன் கேட்கிறார். இங்கே உங்களுக்கு என்ன காரியம் என்கிற இதே கேள்வி குடும்பங்களிடமும் தனிப்பட்ட நபர்களிடமும் கேட்கப்படுகிறது. தேவ வார்த்தையின் சத்தியங்களை நன்கு அறிந்த குடும்பங்கள் இன்று பல சபைகளில் உண்டு. அவர்கள் என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அந்த ஊழியம் தேவைப்படும் இடங்களுக்கு அவர்கள் குடிபெயரும்போது தங்கள் செல்வாக்கின் எல்லையை விஸ்தாரமாக்கலாம். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான அழைப்பு
பாழான இடங்களில் குடியேறுவதற்கு நற்செய்தி ஊழிய குடும்பங்கள் தேவை. விவசாயிகளும் நிதி நிர்வாகிகளும் கட்டுமானக்காரர்களும் பல்வேறு கலைகளிலும் கைவினைத்திறன்களிலும் நிபுணர்களும் புறக்கணிக்கப்பட்ட களங்களுக்குச் சென்று நிலத்தை பண்படுத்த வேண்டும். தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். தங்களுக்காக எளிய வீடுகளை கட்ட வேண்டும். தங்கள் அயலகத்தாருக்கு உதவ வேண்டும். இருளிலும் பொய்யிலும் இருக்கிற சமூகத்தினர்கள் மத்தியில் செல்லவும் எஜமானுக்காக விடாமுயற்சியோடு பிரயாசப்படவும் கிறிஸ்தவ குடும்பங்களை தேவன் அழைக்கிறார். சுயதியாகம் இருந்தால்தான் இந்த அழைப்புக்கு இணங்க முடியும். எல்லா தடைகளும் விலகட்டும் என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிற வேளில் உலகத்தில் நம்பிக்கையின்றி தேவனை அறியாமல் ஆத்துமாக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். உலக ஆதாயத்திற்காகவும் விஞ்ஞான அறிவை பெறுவதற்காகவும் அதிகமதிகமானவர்கள் தீங்கு நிறைந்த பகுதிகளுக்கு துணிந்து செல்வார்கள். அங்கே கஷ்டத்தையும் தனிமையையும் அனுபவிப்பார்கள். மற்றவர்களுக்கு இரட்சகரை பற்றி சொல்வதற்காக இத்தகைய பகுதிகளுக்குச் செல்ல ஆயத்தமாக இருப்பவர்கள் யார்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்களுக்குச் சென்று இருளில் இருப்போருக்கு மீட்பரை சுட்டிக்காட்டக்கூடிய ஆண்களும் பெண்களும் எங்கே இருக்கிறார்கள்? குடும்பமாகச் சேர்ந்து நற்செய்தி ஊழியம் செய்து தனிநபர் ஊழியத்தில் ஈடுபட்டு புத்தி கூர்மையோடும் அயராத கரங்களோடும் எஜமானுக்காக கடுமையாக பிரயாசப்பட்டு அவருடைய ஊழியம் வெற்றி பெற புதிய வழிகளை திட்டமிடுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
பூமியின் இருளடர்ந்த பகுதிகளில், ஆவிக்குரிய இருள் சூழ்ந்த மக்களுள்ள பகுதிகளில் குடும்பங்கள் குடியேறி கிறிஸ்துவினுடைய ஜீவ ஒளி தங்கள் மூலம் பிரகாசிக்க அனுமதித்தால்
மாபெரும் பணியைச் செய்து முடிக்கலாம். போதகரின் உதவி இல்லாமல் நிர்வாகம் செய்ய முடியாத அளவுக்கு அதிகளவில் ஆர்வம் உண்டாகும் வரை கான்பரன்ஸிடமிருந்து நிதியுதவி பெறாமல் அமைதியாக இடையூறு எதுவுமின்றி தங்கள் பணியை அவர்கள் துவங்க வேண்டும். நடுவை செய்ய ஞானமிக்க தோட்டக் கலைஞர்கள் தேவை. நெடுஞ்சாலைகளுக்கும் எல்லைகளுக்கும் செல்கிற பணியாளர்களை ஆயத்தம் செய்யுங்கள். வெவ்வேறு இடங்களில் மரங்களை நட்டு அவை வளரும்படி செய்கிற ஞானமிக்க தோட்டக் கலைஞர்கள் நமக்கு தேவை. தூரமான பகுதிகளுக்கும் செல்ல வேண்டியது தேவ மக்களுடைய கடமை. புதிதாக நிலங்களை பண்படுத்தவும் வாய்ப்பு காணப்படும் இடங்களில் புதிதாக செல்வாக்கு மையங்களை ஏற்படுத்தவும் ஊழியப்படையை அனுப்ப வேண்டும். மெய்யான ஊழியப்பணி ஆவியுள்ளவர்களை அணியணியாக அனுப்புங்கள். தொலைவிலும் சமீபத்திலும் சென்று ஒளியையும் அறிவையும் வழங்கும்படிக்கு அவர்கள் புறப்பட்டுச் செல்லட்டும்.
மற்றவர்களோடு ஒப்பிடும்போது பெரிய திருச்சபைகளின் அங்கத்தினர்கள் பலர் எதுவுமே செய்வதில்லை. ஒரே இடத்தில் குவிவதற்கு பதிலாக சத்தியம் சென்றிராத இடங்களுக்கெல்லாம் அவர்கள் பரவிச் சென்றால் மிக மேலான பணியைச் செய்து முடிக்கலாம். நெருக்கமாக நடப்படுகிற மரங்கள் செழித்து வளராது. அவை வாடி வதங்கிப் போகாமல் வளருவதற்கு போதுமான இடைவெளி விட்டு தோட்டக்காரன் அவற்றை நடுகிறான். நம் பெரிய திருச்சபைகளும் இதே பாணியை கடைபிடித்தால் நன்மை உண்டாகும். இத்தகைய பணனி நடைபெறாததால்தான் அங்கத்தினர்கள் அநேகர் ஆவிக்குரிய ரீதியாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாடி பயனற்று போகிறார்கள். அவர்களை பிடுங்கி வேறு இடத்தில் நட்டால் வளருவதற்கு போதுமான இடம் கிடைக்கும். மிகவும் பலப்படுவார்கள். விளைவுகள் மிச்சயம். சபை அங்கத்தினர்கள் தாங்கள் செய்யக்கூடிய பணியைச் செய்வதற்கு எழும்ப வேண்டும். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் தங்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை அறிந்தவர்களாக விருப்பத்தோடு தொடர்ந்து போராடினால் அநேகர் சாத்தானுடைய படையிலிருந்து விலகி கிறிஸ்துவுடைய கொடியின் கீழ் வருவதை காணலாம். இந்த ஒரு சில வார்த்தைகளில் சொல்லப்படும் வெளிச்சத்தின் பேரில் நம் மக்கள் செயல்பட்டால் தேவனுடைய இரட்சிப்பை நிச்சயமாகவே காணலாம். அற்புதமான எழுப்புதல்கள் உண்டாகும். பாவிகள் மனமாற்றமடைவார்கள். அநேக ஆத்துமாக்கள் திருச்சபைகளில் சேருவார்கள்.
உள்ளூர் ஊழியப் பணிகளிலும் அயல்நாட்டு ஊழியப் பணிகளிலும் நம் திருச்சபையின் அங்கத்தினர்கள் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும். புதிய பகுதிகளில் சத்தியத்தின் கொடியை ஏற்றுவதற்கு சுயதியாக முயற்சிகளை எடுக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதங்களைப் பெறுவார்கள். இந்த பணிக்காகச் செய்யப்படுகிற பண முதலீடுகள் மிகுந்த பலன்களை கொடுக்கும். புதிதாக மனமாறினவர்கள் வேத வசனத்திலிருந்து கிடைத்த வெளிச்சத்தில் களி கூர்ந்து அதற்கு பிரதிபலனாக தங்களிடமுள்ள வசதிகள் மூலம் சத்தியத்தின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல கொடுத்துதவுவார்கள். சில இடங்களில் விரும்பத்தகாத வருத்தகரமான சூழ்நிலைகள் நிலவுவதால் ஊழியர்கள் அங்கே செல்ல மறுக்கிறார்கள். சுயாதீன ஊழியர்கள் சுயதியாகத்துடன் அங்கு முயற்சிகளை மேற்கொண்டால் குறிப்பிடத்தக்க நன்மையான மாற்றங்கள் உண்டாகும். தாழ்மையான இந்த எளிய ஊழியர்கள் அதிகமாகச் சாதிப்பார்கள். ஏனென்றால் மனித அதிகாரத்தைச் சாராமல் தங்களுக்கு தயவு காட்டுகிற தேவனைச் சார்ந்து பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் பிரயாசப்படுவார்கள். இந்த ஊழியர்கள் எவ்வளவுக்கு நன்மையை விளைவித்துள்ளார்கள் என்பதை இந்த உலகம் ஒருபோதும் அறியாது. ஆதி இஸ்ரவேலரின் தோல்வியிலிருந்து ஒரு பாடம்.
கானானுக்குள் சென்றதும் அந்த தேசம் முழுவதையும் இஸ்ரவேலர் தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதை அவர்கள் செய்யவில்லை. அத்தேசத்தை அரைகுறையாக ஆக்கிரமித்து தங்கள் வெற்றியின் பலனை அனுபவிப்பதில் திருப்தியடைந்து விட்டார்கள். தாங்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதிகளை சுற்றியே குடியிருந்தார்களே தவிர புதிதாக இடங்களை பிடிக்கும்படி முன்னேறிச் செல்லவில்லை. அவநம்பிக்கையும் மெத்தனப்போக்கும்தான் காரணம். அதனால் தேவனை விட்டு பின்வாங்கத் துவங்கினார்கள். அவருடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறியதால் அவர்களை ஆசீர்வதிப்பதாக தேவன் கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் இயலாமற் போயிற்று. இன்றைய சபையும் இதேபோல செயல்படவில்லையா? உலகம் முழுவதிலும் சுவிசேஷ செய்தி அறிவிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக் கொள்பவர்கள் சுவிசேஷத்தின் சிலாக்கியங்களை தாங்கள் மட்டுமே அனுபவிக்கும்படி கூடுகிறார்கள். புதிய பகுதிகளில் கால் மிதித்து தூரத்திலுள்ள பகுதிகளுக்கும் இரட்சிப்பின் செய்தியை கொண்டு செல்ல வேண்டியதின் அவசியத்தை உணர்வதில்லை.
நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற கிறிஸ்துவின் ஊழிய கட்டளையை நிறைவேற்ற மறுக்கின்றார்கள். யூத சபையின் பாவத்தை விட எவ்விதத்திலும் இது குறைந்ததா?